الحمد لله، الحمد لله رب العالمين، إله الأولين والآخرين، والصلاة والسلام على سيدنا وسيد الأولين والآخرين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، فقد قال الله جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس والحج، وليس البر بأن تأتوا البيوت من ظهورها، ولكن البر من اتقى وأتوا البيوت من أبوابها، واتقوا الله لعلكم تفلحون. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் உலகத்திலே ஒரு தனித்துவம் இருக்கிறது, ஒரு தனி கலாச்சாரம் இருக்கிறது. அந்த தனித்துவம் என்பது அந்த சமுதாயத்தினுடைய மொழியில் வெளிப்படும், அந்த சமுதாயத்தினுடைய உணவு முறைகளில் வெளிப்படும், அந்த சமுதாயத்தினுடைய பழக்க வழக்கங்களில் வெளிப்படும். எனவேதான் ஒவ்வொரு சமுதாயமும் தனது தனித்துவத்தை பாதுகாப்பதை, தனது தனி கலாச்சாரத்தை பாதுகாப்பதை தனது கடமையாக எண்ணுவதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு தனி கலாச்சாரம், ஒரு தனித்துவத்தை அல்லாஹாலா தந்திருக்கிறான். இந்த தனித்துவத்தை அந்த சமுதாயம் இழந்து விடக்கூடாது. அந்த ஒவ்வொரு சமுதாயத்திற்குமான அந்த தனி பண்பாட்டை இழந்து விடக்கூடாது. எந்த சமூகம் தனது தனித்துவத்தை, தனது தனி பண்பாட்டை இழந்து விடுகிறதோ, அந்த சமூகம் உலக மக்களுடைய பார்வையிலே இழிவாக பார்க்கப்படும், அந்த சமுதாயம் உலகத்தாருடைய பார்வையிலே கேவலமாக பார்க்கப்படும். இதற்கு மாற்றமாக எந்த சமுதாயம் தனது தனித்துவத்தை உறுதியாக பிடித்து, தனது கலாச்சாரத்தை உறுதியாக பிடித்து நிற்கிறதோ, அந்த சமூகம்தான் உலகத்தில் கண்ணியமாக, உலகத்தில் முதன்மையான சமுதாயமாக இருக்கிறது. அந்த வகையிலே ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியவைகளில் ஒன்று அந்த சமுதாயத்தினுடைய வரலாறு. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறை பாதுகாப்பது நம்முடைய கண்ணியத்தை உறுதிப்படுத்தக்கூடியது, நம்முடைய எதிர்காலத்தை உறுதிப்படுத்தக்கூடியது. இன்றைக்கு உலகிலேயே தன்னுடைய கடந்த காலத்தை திரும்பி பார்க்காத ஒரே சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம், தன்னுடைய வரலாற்றை திரும்பி பார்க்காத ஒரே சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். நம்முடைய வரலாறு என்ன, நாம் கடந்து வந்த பாதை என்ன, இன்றைய முஸ்லிம்களில் யாருக்குமே இந்த உண்மை தெரியாது. எனவே வரலாற்றை மறந்த சமுதாயம் தனது தனித்துவத்தை இழந்து அழிந்து போகும். இதுதான் உலகத்தில் நடைமுறையில் இருந்து வரக்கூடிய ஒன்று. எனவேதான் இன்னைக்கு உலகத்தில் எல்லா சமுதாயமும் தங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக, தங்களுடைய தனித்துவத்தை பாதுகாப்பதற்காக, தங்களுடைய வரலாறை பாதுகாப்பதற்காக பத்திரிகைகள் நடத்துகிறார்கள், சேனல்கள் நடத்துகிறார்கள். தங்களுடைய வரலாறுகளை பல்வேறு விதங்களில் அவர்கள் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் முஸ்லிம்களாகிய நாம் மட்டும்தான் நமது வரலாற்றை அறியாமல் இருக்கிறோம். வரலாறு எவ்வளவு முக்கியம் என்பதற்கு இஸ்லாமிய சரித்திரத்திலே நடந்த ஒரு சான்று இது. ஒரு சமுதாயத்திற்கு வரலாறு தெரிவது எவ்வளவு அவசியம் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு. இது இமாம் ஹதீப் பக்தாதி, இஸ்லாமிய அறிஞர்களிலே ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர். அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், பக்தாதிலே அப்பாசியாக்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்பாசியாக்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாமிய நாட்டில் ஜிசியா என்று சொல்லக்கூடிய ஒரு காப்பு வரி விதிக்கப்படும். ஒரு இஸ்லாமிய நாட்டில் முஸ்லிம் அல்லாதவர்கள் குடியுரிமை பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ஜிசியா செலுத்தணும். அது குறைந்தபட்ச ஒரு தொகை தான், அது ரொம்ப அதிகமாக கிடையாது. ஒரு பணக்காரனாக இருந்தால் 4 தீனார், ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவனாக இருந்தால் 2 தீனார், ஏழையாக இருந்தால் 1 தீனார். இது இஸ்லாமிய சட்டத்திட்டம். இது ஒரு முஸ்லிம் நாட்டில் வாழக்கூடிய யூதரோ கிறிஸ்தவரோ இந்த ஜிசியா என்கிற வரியை கட்டிவிட்டால் முஸ்லிம்களுக்கு உள்ள எல்லா உரிமைகளும் அவருக்கு தரப்படும். இது இஸ்லாமிய அரசியல் அமைப்பினுடைய சட்டம். இப்போ பக்தாதிலே அப்பாசியாக்குடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. யூதர்கள் சிலர் அந்த பக்தாதில் உள்ள ஹலீஃபாக்களிடம் வந்து, பக்தாதில் இஸ்லாமிய ஆட்சி தலைவர் இருக்கிறார், அந்த ஹலீஃபாவிடம் வந்து யூதர்கள் ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க. சொல்கிறாங்க, இந்த கடிதம் இருக்கிறது, இது பெருமானார் யூதர்களாகி எங்களுக்கு
ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு, அதாவது ஹைபர் போர் முடிந்த பிறகு பெருமானார் எங்களுக்கு எழுதி கொடுத்த கடிதம். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருப்பது என்ன? யூதர்களிடம் ஜிசியா வாங்கக்கூடாது, யூதர்களிடம் ஜிசியா வசூலிக்க கூடாது. இது உங்களுடைய நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எழுதி கொடுத்த உறுதி பிரமாணம். ஆனா இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எங்களிடம், நீங்க வரி வாங்கிட்டு இருக்கீங்க, ஜிசியா வாங்கி கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களாகி எங்களிடம் இருந்து ஜிசியா வாங்கக்கூடாது என்று எங்களுக்கு உறுதி பிரமாணம் எழுதி கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கடிதத்தை யூதர்கள் அந்த பக்தாதுடைய ஹலீஃபாவிடம் கொடுக்கிறாங்க. கீழே ரெண்டு சஹாபா கூட கையெழுத்தும் இருக்கிறது, ரெண்டு சஹாபா கூட கையெழுத்தும் இருக்கிறது. ஒரு சஹாபி ஹஜரத் முஆவியா இப்னு அபி சுஃபியான், இன்னொரு சஹாபி சாது இப்னு முஆத். ரெண்டு சஹாபாக்கள் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அஸ்கத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜிஸ்யத அனில் யஹூத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு ஜிஸ்யா வரி விதிப்பை தள்ளுபடி செய்து விட்டார்கள், யூதர்களுக்கு ஜிஸ்யா இல்லை என்று பெருமானார் தள்ளுபடி செஞ்சிட்டாங்க என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டு சஹாபாக்குடைய கையொப்பமும் இருக்கிறது. இந்த ஹலீஃபா திணறுகிறார். இத்தனை ஆண்டுகளாக வந்த எல்லா முஸ்லீம் ஹலீஃபாக்களும் யூதர்களிடம் வரி வசூல் செய்திருக்கிறார்கள், மற்ற முஸ்லீம் அல்லாதவர்களைப் போல யூதர்களிடம் ஜிஸ்யா வசூல் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் பெருமானார் எழுதியதாக ஒரு கடிதத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க, அதில் ரெண்டு சஹாபாக்களுடைய கையொப்பமும் இருக்கிறது. இப்போ அந்த ஹலீஃபா யோசிக்கிறார், என்ன செய்வது? அந்த நேரத்தில் தான் இந்த ஹதீப் பக்தாதி, ஒரு பெரிய மாமேதை, இவர் அழைக்கிறார் ஹலீஃபா, அழைத்து ஆலோசனை கேட்கிறார். இப்படி ஒரு கடிதத்தை யூதர்கள் காட்டுகிறார்கள், அவர்களுக்கு ஜிஸ்யா வரி விதிப்பு இல்லை என்று பெருமானார் விதிவிலக்கு அளித்ததாக அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றார். ஹதீப் பக்தாதி அந்த கடிதத்தை வாங்கி பார்க்கறாங்க. பாருங்க, வரலாறு ஒரு முஸ்லீமுக்கு எவ்வளவு அவசியம். இந்த கடிதத்தை வாங்கி பார்த்தாங்க, பார்த்த உடனே சொன்னாங்க, இது பொய் கடிதம், இது பொய் கடிதம் இதுன்னு சொல்லி. இப்போ ஹலீஃபா கேட்டார், எப்படி பொய் கடிதம்னு சொல்றீங்க? சொன்னாங்க, இந்த கீழே சாட்சி கையெழுத்து போட்டிருக்கிறாங்களே ரெண்டு பேர், சாது இப்னு முஆத், இன்னொரு முஆவியா, சாட்சி கையெழுத்து ரெண்டு பேர் போட்டிருக்கிறாங்க. இதுல சாது இப்னு முஆத் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டே இறந்து விட்டார். இந்த கடிதம் எழுதப்பட்டதாக சொல்லப்படுவது ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு. இங்கே சாட்சி கையெழுத்திட்டு இருக்கிற சாது இப்னு முஆத் அவர்கள் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு இறந்து விட்டார். அவர் எப்படி கையெழுத்து போட முடியும்? இரண்டாவது, முஆவியா இப்னு அபி சுஃபியான், அவர் இஸ்லாத்தை தழுவியதே ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. இந்த கடிதம் எழுதப்பட்டிருப்பது ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு. இங்கே இரண்டாவது சாட்சியான முஆவியா அவர்கள், அவர் முஸ்லிமானதே ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு தான். ஆக இந்த சாட்சி கையெழுத்திட்ட இருவருமே இந்த சம்பவம் நடந்தபோது இல்லை, எனவே இது பொய் கடிதம் என்று சொல்லி, இது யூதர்களுடைய சூழ்ச்சி, யூதர்களுடைய சதி என்று சொல்லி அதை என்ன செஞ்சாங்க, தூக்கி கிழிச்சு போட சொன்னாங்க. ஆக இங்கே ஒரு வரலாற்றை கொண்டுதான் ஒரு சதி முறியடிக்கப்பட்டது. ஆக சொல்ல வருவதனுடைய நோக்கம் என்ன? ஒரு சமுதாயத்திற்கு தன் கடந்த கால வரலாறு தெரிய வேண்டும். இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயமாக நமக்கு அந்த வரலாறு தெரியாத காரணத்தினாலதான் இன்னைக்கு இஸ்லாம் குறித்து, முஸ்லிம்கள் குறித்து பத்திரிகைகளும் தொலைக்காட்சி சேனல்களும் எவ்வளவு பொய்யான தகவல்களை வெளியிடுகின்றன. இதை மறுக்க நம்மால் ஏன் முடியவில்லை? நமக்கு வரலாறு தெரியாது. வரலாறு தெரியாத காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒரு பாபரி மசீதை பற்றி நம்ம யார் பேச முடியும்? அதனுடைய வரலாற்றை நாம் யார் சொல்ல முடியும்? வரலாறு நமக்கு தெரியாது. பத்திரிகைகளும் மீடியாக்களும் நம்முடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய கல்வி புத்தகங்களும் எல்லாமே நம்மை பற்றி தவறாக சித்தரிக்கிறது. ஆனால் பதில் கொடுப்பதற்கு நமக்கு வரலாறு தெரியாது. வரலாறு தெரியாதது தான் இன்றைய மீடியாக்கள் நம்மை தவறாக சித்தரிப்பதற்கான முழு முதற் காரணம். நான் வந்த உடனேயே என்னிடம் கடந்த நவம்பர் 2ஆம் தேதி தினகரன் பத்திரிகையில் வந்து ஒரு பிரபலமான முன்னாள் நீதிபதி, தற்போது பிரஸ் கவுன்சிலுடைய தலைவராக இருக்கக்கூடிய மார்க்கண்டேய கட்ஜு, அவருடைய ஒரு பேட்டியை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர் சிஎன்என்னுக்கு கொடுத்த பேட்டி. அந்த பேட்டியிலே அவர் பத்திரிகைகளையும் தொலைக்காட்சி சேனல்களையும் வன்மையாக கண்டித்திருக்கிறார். இன்றைய பத்திரிகைகள் தொலைக்காட்சி சேனல்கள் மக்களை பிளவுபடுத்துகிறது, செய்திகளை பொய்யாக திரித்து வெளியிடுகிறது என்று சொல்லும்போது இதையும் சொல்லியிருக்கிறார், எங்காவது குண்டு வெடித்து விட்டால் அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் இந்த மீடியாக்கள் தொலைக்காட்சி சேனல்கள் இந்த குண்டு வெடிப்பை செய்தது முஜாஹிதீன் அமைப்பு தான், ஜெய்ஷே முகமது அமைப்பு தான் என்று ஒரு மணி நேரத்தில் வெளியிடுகிறார்கள். இது எப்படி அவர்களுக்கு தெரியும்? கேட்டால் சொல்றாங்க, ஒரு எஸ்எம்எஸ் வந்தது, ஒரு இமெயில் வந்தது. எஸ்எம்எஸ் யாரும் யார் பெயரிலும் அனுப்பலாம், இமெயில் யாரும் யார் பெயரிலும் அனுப்பலாம். இது ஒரு சாதாரண விஷயம். இது இந்த விஷயத்தை வைத்து ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் இவர்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறார்கள் என்று நாம் சொல்லவில்லை, அந்த மார்க்கண்டேய கட்ஜு சொல்கிறார். ஆக இந்த மாதிரி முஸ்லிம்களை பற்றி வரக்கூடிய அத்தனை செய்திகளுக்கும் காரணம் நம்மிடம் வரலாற்று விழிப்புணர்வு கிடையாது, வரலாற்று தெளிவு இல்லாதது தான் இவைகள் எல்லாம் நடக்கிறது. எனவே முஸ்லிம் சமுதாயத்திற்கு அந்த வரலாறு தேவை. அந்த வரலாற்றின் ஒரு பகுதி தான் நம்முடைய இஸ்லாமிய காலண்டர், இஸ்லாமிய புத்தாண்டு. இதோ ஒரு நாளில், நாளை மறுநாள் முஹர்ரம் ஆரம்பமாக இருக்கிறது, முஹர்ரம் தொடங்கவிருக்கிறது. இந்த இஸ்லாமிய புத்தாண்டை பற்றியும் நாம் சில விஷயங்களை தெரிந்தாக வேண்டும். இஸ்லாமிய காலண்டரை தான் நாம் பயன்படுத்த வேண்டும், ஆங்கிலேய காலண்டரை நாம் பயன்படுத்தக்கூடாது. அது குறித்த சில தகவல்களும் நமக்கு தேவை. கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே ஆரம்ப காலத்திலிருந்தே வருடங்களை கணக்கிடுவதற்கு ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு வழிமுறை இருந்து வருகிறது. எல்லா சமுதாயத்திலும் வருடங்களை எப்படி கணக்கிடுவது? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர், நூஹ் அலைஹிஸ்ஸலாமோடு கப்பலில் ஏறி தப்பித்தவர்கள், அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர் வருடங்களை கணக்கிடுவது அந்த வெள்ளப்பிரளயத்தை வச்சு கணக்கிட்டாங்க. வெள்ளப்பிரளயத்திற்கு முன்னால், வெள்ளப்பிரளயத்திற்கு பின்னால் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பிரளயத்தை வருடக்கணக்காக வச்சாங்க. அப்போ எது ஒன்றை சொல்வதாக இருந்தாலும் வெள்ளப்பிரளயத்துக்கு முன்னால் அல்லது பின்னால்னு சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்கள், அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட அந்த சம்பவத்தை, அந்த நிகழ்ச்சி அடிப்படையாக வைத்து அவங்க வருடங்களை கணக்கிட்டாங்க. இப்படி உலகத்தில் ஒவ்வொரு சமுதாயமும் வருடங்களை கணக்கிடுவதற்கு சில முக்கிய சம்பவங்களை, சில முக்கிய நிகழ்வுகளை வைத்திருந்தாங்க. அந்த வகையில் இஸ்லாமிய ஆண்டு, இஸ்லாமிய வருடம் எதை அடிப்படையாக கொண்டு தீர்மானிப்பது, எதை அடிப்படையாக கொண்டு முடிவு செய்வது, இது பெருமானாருடைய காலத்தில் ஏற்படுத்தப்படலை. பெருமானாருடைய காலத்தில் இந்த 12 மாதங்கள் இருந்தன, முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவல் என்கிற மாதங்கள் இருந்தன. ஆனால் வருடத்தை எதிலிருந்து ஆரம்பிப்பது, எதை அடிப்படையாக வைத்து வருடக்கணக்கை முடிவு செய்வது, இது ஹஜரத் உமர் அல்லானுடைய ஆட்சி காலத்தில் தான் இது முடிவு செய்யப்படுது. உமர் அல்லானுடைய ஆட்சி காலத்தில் ஹஜரத் அபு முசா ஷாரிங்கிற ஒரு சஹாபி, அவங்க தான் ஹஜரத் உமர்கிட்ட சொன்னாங்க, நாம் வருடத்தை எதை வைத்து கணக்கிடுவது, நாம் எந்த அடிப்படையில் வருடத்தை முடிவு செய்கிறது என்று அவங்க தான் முதல்ல இது விஷயமா ஒரு ஆலோசனை கேட்டாங்க. இப்போ ஹஜரத் உமர் அவர்கள் சஹாபாக்களிடம் ஆலோசனை கேட்டாங்க. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, பெருமானார் எந்த ஆண்டு பிறந்தார்களோ அதிலிருந்து வருடத்தை கணக்கிடலாம். சில பேர் சொன்னாங்க, இஸ்லாமிய ஆண்டினுடைய கணக்கு பெருமானார் எப்போது இறந்தார்களோ அதிலிருந்து கணக்கிடலாம்னு சொன்னாங்க. ஹஜரத் உமர் எல்லா கருத்துக்களையும் கேட்டுட்டு சொன்னாங்க, நம்முடைய ஆண்டு பிறப்பு என்பது, இஸ்லாமிய ஆண்டு என்பது ஒரு சந்தோஷத்தை அடிப்படையாக கொண்டதாக மட்டும், ஒரு துக்கத்தை அடிப்படையாக கொண்டதாக மட்டும் இருக்கக்கூடாது. பெருமானார் பிறந்தது சந்தோஷம், பெருமானார் பிறந்த நிகழ்ச்சி இருக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அது மகிழ்ச்சி, அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு சந்தோஷம் மட்டும் பத்தாது. பெருமானார் இறந்த நிகழ்ச்சி என்பது ஒரு துக்க நிகழ்ச்சி. எனவே அதை அடிப்படையாக கொண்டும் நாம் ஆண்டை தீர்மானிக்க முடியாது. அப்படியானால் இஸ்லாமிய ஆண்டு பிறப்பு, இஸ்லாமிய ஆண்டை எதை வைத்து கணக்கிடுவது? ஹஜரத் உமர் சொன்னார்கள், இஸ்லாமிய ஆண்டு என்பது ஒரு லட்சிய பயணத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். அந்த லட்சிய பயணம் தான் பெருமானார் தன்னுடைய வாழ்க்கையிலே மேற்கொண்ட ஹிஜ்ரா பயணம், மக்காவிலிருந்து புனித மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து செய்த பயணம். ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த லட்சிய பயணத்தை மறக்கக்கூடாது. எனவே இஸ்லாமிய ஆண்டு என்று வருகிற போது இந்த ஹிஜ்ரிங்கிற வாரத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் சொல்ல வேண்டும். இந்த ஹிஜ்ரத்துங்கிற லட்சிய பயணத்தை அடிப்படையாக கொண்டுதான் இஸ்லாமிய ஆண்டை கணக்கிட வேண்டும் என்று ஹஜரத் உமர் ரலானு முடிவு செஞ்சாங்க. அன்று முதல் தான் இந்த ஹிஜ்ரி என்கிற இந்த வார்த்தை பழக்கத்தில் வந்தது. இன்றைக்கு நாம் ஹிஜ்ரி ஆண்டு 1432 முடித்து 1433 ஆண்டுக்குள் நுழைய நாம் இருக்கிறோம். இஸ்லாமிய ஆண்டு என்பது சந்திர கணக்கை அடிப்படையாக கொண்டது. பாருங்க, உலகத்தில் எல்லா சமுதாயமும் சூரியனை அடிப்படையாக கொண்டில்லாமல் சந்திரனை அடிப்படையாக கொண்டுதான் மாதங்களை, வருடங்களை கணக்கிட்டு வந்தாங்க. எல்லா சமுதாயமும் மாதங்களை கணக்கிடுவதற்கு, வருடங்களை கணக்கிடுவதற்கு இந்த சந்திர கணக்கு தான் பயன்படுத்தினாங்க. திருக்குறானிலும் அல்லாஹாலா மாதத்தை கணக்கிட, வருடத்தை கணக்கிட இந்த சந்திரனைத்தான் நல்ல அளவுகளாக சொல்கிறான். நான் ஆரம்பமாக ஓதிய அந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், எஸ் அலுவனக அனில் அஹில்லா, நபியே இந்த மக்கள் உங்களிடத்திலே இந்த பிறைகளை பற்றி கேட்கிறார்கள். பிறைகள் ஏறுவதும் இறங்குவதும், அது வளர்வதும் தேய்வதும், இந்த பிறையை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள். கொல், நீங்கள் சொல்லுங்கள், ஹிய மவா கீதுலின்னாஸ், அது மக்களுக்கான காலண்டர், அது மாதங்களை வருடங்களை கணக்கிடுவதற்கான காலண்டர். வல் ஹஜ்ஜி, அது ஹஜ்ஜுக்கான மாதத்தை வெளிப்படுத்துகிற காலண்டர் என்று வருடங்களை கணக்கிடுவதற்கு, மாதங்களை கணக்கிடுவதற்கு சந்திரன்தான் அல்லாஹுடைய இயற்கையான அமைப்பு. உலகத்தில் எல்லா சமுதாயமும் அதைத்தான் பின்பற்றிட்டு வந்தாங்க. இந்த சூரிய ஆண்டு, இப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த சூரிய ஆண்டு கணக்கு இருக்கிறது, இது உலகத்தில் நடைமுறைக்கு வந்தது ஒரு 400 நூற்றாண்டுகளுக்கு முன்னால். ஒரு 400 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தான் இந்த சூரிய கணக்கு என்பது நடைமுறைக்கு வந்தது. அதற்கு முன்னால் உலகத்தில் முஸ்லிம்களாகட்டும் யூதர்களாகட்டும் உலகத்தில் இருக்கிற எல்லா சமுதாயமும் இந்த சந்திரனை அடிப்படையாக கொண்ட காலண்டர், இதைத்தான் முஸ்லிம்கள் பயன்படுத்தி வந்தான். ஒரு 400 நூற்றாண்டுகளுக்கு முன்னால், அதாவது கிபி 1582, அந்த சந்தர்ப்பத்தில் தான் உலக கிறிஸ்தவ மாநாடு ஒன்று நடக்கிறது. அந்த கிறிஸ்தவ உலக மாநாட்டிலே அவர்கள் முடிவு செய்கிறார்கள், இனி கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்முடைய தனித்துவத்தை, நம்முடைய தனி அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்காக இனி நாம் மற்றவர்களிடமிருந்து பிரிந்து சந்திர கணக்கை அடிப்படையாக வைக்காமல் இந்த சூரிய கணக்கை, அதாவது சூரிய கணக்கை அடிப்படையாக வைக்காமல் இந்த சந்திர கணக்கை புறக்கணித்து விட்டு சூரியனை அடிப்படையாக கொண்ட ஒரு காலண்டர், ஒரு வருடத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒரு 400 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் முடிவு செய்து அதற்கு பிறகுதான் இந்த சூரிய கணக்கை கொண்ட காலண்டர் வெளிவருகிறது. அதற்கு முன்னால் உலகத்தில் எல்லா சமுதாயமும் இந்த சந்திரனை, இந்த பிறையை அடிப்படையாக கொண்டுதான் உலகத்தில் அமல் செய்து கொண்டிருந்தாங்க. இஸ்லாமிய நாடுகளை பொறுத்தவரை ஒரு 90 வருடங்களுக்கு முன்னால் வரை இந்த ஜனவரி பிப்ரவரிங்கிற இந்த கணக்கே கிடையாது. ஒரு 90 வருஷத்துக்கு முன்னால் வரையிலும் இஸ்லாமிய நாடுகளில் முழுக்க முழுக்க ஹிஜ்ரி ஆண்டு தான், ஹிஜ்ரி அந்த வழக்கம் தான். இதுதான் முஸ்லீம் நாடுகளில் இருந்துச்சு. ஆனால் எப்போ ஹிலாஃபத்து உஸ்மானியா, உஸ்மானிய ஹிலாஃபத்து தகர்க்கப்பட்டதோ அந்த நேரத்தில் இந்த கிறிஸ்தவர்கள் யூதர்கள் சூழ்ச்சி செஞ்சாங்க, முஸ்லிம்களுடைய வரலாறை அழிக்க வேண்டுமானால் முஸ்லிம்களிடத்திலும் இந்த கணக்கு, இந்த சூரியனை அடிப்படையாக கொண்ட இந்த வருடப்பிறப்பு, இதை அவர்களிடத்திலே பரப்ப வேண்டும், அவர்களிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று அவங்க செஞ்ச சூழ்ச்சியில் தான் இன்னைக்கு நாமும் நம்முடைய ஹிஜ்ரி வருட கணக்கை விட்டுவிட்டு அந்த ஜனவரி பிப்ரவரி கணக்கை நாம் பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பிறப்பாக்குறது வெறும் நோன்புக்கு மட்டும், வெறும் ஈதுல் அல்லாஹாவுக்கு மட்டும், இந்த ரெண்டுக்கு தான் நாம் இன்னைக்கு பிறப்பாக்குறோமே தவிர வருடத்தினுடைய எல்லா மாதங்களையும் நாம் ஜனவரி பிப்ரவரி என்கிற அந்த கிறிஸ்தவர்களுடைய காலண்டரை தான் நாம் பின்பற்றுகிறோம். இதை பின்பற்றுவது ரெண்டு வகையில் ஹராம். இந்த காலண்டரை, இந்த ஆங்கிலேய வருட பிறப்பை, இதை பின்பற்றுவது ரெண்டு வகையில் ஹராம். முதலாவது என்னன்னு சொன்னால், இந்த இந்த ஆங்கில வருட பிறப்பினுடைய மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி, இந்த மாதங்கள் எல்லாம் சில சமுதாயங்கள் வணங்கக்கூடிய கடவுளுடைய பெயர்கள். இந்த ஜனவரி பிப்ரவரி இவைகள் எல்லாமே ரோமானிய பெயர்கள். ரோமர்கள் அவர்கள் வணங்கக்கூடிய 12 கடவுள்கள், அந்த கடவுள்களை ஒவ்வொரு மாதத்திற்கும் பெயராக வச்சிருக்கிறாங்க. ஜனவரிங்கிறது ஒரு கடவுளுடைய பெயர், ஜனவரி என்பது ஒரு கடவுளுடைய பெயர். இனி ஒரு முஸ்லீம் ஒரு மாதத்தினுடைய பெயராக ஒரு பொய்யான, ஒரு போலியான தெய்வத்தினுடைய அந்த கடவுளுடைய பெயரை பயன்படுத்தலாமா? ஜனவரி என்பது அவர்களது கடவுளுடைய பெயர், அதை 12 மாதத்துக்கும் வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த வகையில் பார்த்தா ஒரு முஸ்லீம் அல்லாஹை தவிர யாரையும் கடவுளாக, அல்லாஹை தவிர யாரையும் வணக்கத்திற்குரியவராக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அந்த காலண்டரை பயன்படுத்துவது இந்த வகையிலும் ஹராம். இரண்டாவது, முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கலாச்சாரத்தை, முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பண்பாட்டை, முஸ்லிம் அல்லாதவர்களுடைய நாகரிகத்தை பின்பற்றுவதும் ஹராம். பெருமானார் சொல்லுவாங்க, லா தஷப்பஹுல் யஹூத் வல் நஸாரா, கிறிஸ்தவர்களுக்கோ யூதர்களுக்கோ ஒப்பாக செயல்பட வேண்டாம். மன் தஷப்பஹ பிகௌமின், யார் முஸ்லிம் அல்லாத இன்னொரு சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி அவர்களுக்கு ஒப்பாக தன்னுடைய நடத்தை, அவர்களுக்கு ஒப்பாக தன்னுடைய கலாச்சாரம், அவர்களது தனித்துவத்தை பின்பற்றுகிறானோ, ஃபஹுவ மின்ஹும், அவன் என்னை சார்ந்தவன் அல்ல அவர்களை சார்ந்தவன். எனவே அந்த வகையில் இந்த ஆங்கிலேய வருட பிறப்பு என்பது நம்முடைய புழக்கத்தில் இருக்கக்கூடாது. முஸ்லிம்கள் வாழுகிற நாம், முஸ்லிம்கள் மட்டுமே வாழுகிற நாம், நம்முடைய வரவு செலவு கணக்குகள் எல்லாமே இஸ்லாமிய ஆண்டை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கணும். இன்னைக்கு நம்மில் பலரும் ஜக்காத்தை இஸ்லாமிய ஆண்டு படி கொடுக்கறது இல்லை, ஆங்கிலேய வருட கணக்கு படி கொடுக்குறாங்க. அந்த ஜக்காத்து செல்லாது, அந்த ஜக்காத்து நிறைவேறாது. அதே போல் தலாக் இத்தா, இதுவும் இஸ்லாமிய ஆண்டை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கணும். இன்னைக்கு இத்தா 4 மாதம் 10 நாள்னு சொன்னால் அது சந்திர கணக்கை அடிப்படையாக கொண்ட, இஸ்லாமிய மாதத்தை அடிப்படையாக கொண்ட 4 மாதம் 10 நாள், ஆங்கில மாதத்தை கொண்டு அல்ல. ஆக இன்றைக்கு எல்லா விஷயத்திலும் நாம் அடுத்தவர்களுடைய தாக்குதலுக்கு பலியாகி அடுத்த கலாச்சாரத்தை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய இந்த ஹிஜ்ரத் என்கிற அந்த புனிதமான வரலாறு, அந்த வரலாற்று பயணத்தை சித்தரிக்கக்கூடிய இந்த ஹிஜ்ரி இஸ்லாமிய ஆண்டு இதுதான் இன்றைக்கு இனி நம்முடைய புழக்கத்தில் வரணும், நம்முடைய உபயோகத்தில் வரணும். 12 மாதங்களுடைய பெயர்களை அழகாக உச்சரிக்க தெரியணும். இன்றைக்கி நம்மில் பலருக்கும் இஸ்லாமிய அந்த 12 மாதங்கள் அந்த பெயர்களை உச்சரிக்க கூட தெரியாது. காலண்டரில் ஒவ்வொருத்தன் ஒரு மாதிரியாக போட்டுருப்பான், ஒருத்தன் துல் காயிதான் போட்டிருப்பான், ஒருத்தன் துல் ஹேஜ்னு போட்டிருப்பான், அவனுக்கு எப்படி வருதோ அவங்கவுங்க இஷ்டப்படி போட்டிருப்பாங்க. இந்த பெயர்களை குறைஞ்சபட்சம் அழகான முறையிலே உச்சரிக்க தெரிந்து இஸ்லாமிய மாதம், இஸ்லாமிய தேதி, இது நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட நடைமுறையில் வரணும். அல்லாஹ் இதை கொண்டு தான் இந்த சமுதாயத்திற்கு கண்ணியத்தை வச்சுருக்கிறான். எனவே ஆங்கிலேய வருடப்பிறப்பை நாம் புறக்கணிப்பது அவசியமாகிறது. அடுத்ததாக இனி இஸ்லாமிய புத்தாண்டு வருகிறது. இந்த புத்தாண்டை நாம் எப்படி வரவேற்பது? நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும், எந்த ஒரு மகிழ்ச்சியானாலும் சரி, துக்கமானாலும் சரி, அங்கே கேளிக்கைக்கு இடமில்லை. மகிழ்ச்சியிலும் சரி, துக்கத்திலும் சரி, நம்முடைய மார்க்கத்தில் கேளிக்கை விளையாட்டுகளுக்கு இடமில்லை. இன்றைக்கு உலகத்தில் என்னங்க, ஆங்கிலேய வருடப்பிறப்பு துவங்கும் போது உலகத்தில் பெரும்பெரும் அனாச்சாரங்கள், பெரும்பெரும் பாவங்கள், பெரும்பெரும் கேலிக்கூத்துகள் நடைபெறுகின்றன. சில வருடங்களுக்கு முன்னால் மும்பையில், சில ஆண்டுகளுக்கு முன்னால் மும்பையில் ஒரு புத்தாண்டு, ஆங்கிலேய புத்தாண்டு இரவன்று மும்பை கடற்கரையிலே ஒரு வாலிப பெண்ணை சில வாலிபர்கள் நிர்வாணப்படுத்தி கொண்டாடினார்கள். காவல்துறையிடம் ரிப்போர்ட் சென்றது, இந்த வாலிபர்களை எல்லாம் கைது செய்யுங்க. அப்போது அந்த காவல்துறை சொன்னது, இன்று இரவு முழுக்க முழுக்க சுதந்திரமான இரவு, இன்று யாரையும் தண்டிப்பதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை, யாரையும் தண்டிப்பதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை என்று அந்த காவல்துறை அந்த சம்பந்தப்பட்ட வாலிபர்களை கைது செய்ய மறுத்தது. ஒரு புத்தாண்டு தினத்தை கொண்டாடுகிறோம் என்ற பெயரில் ஒரு பெண்ணை பல ஆண்களுக்கு முன்னால் நிர்வாணப்படுத்தி கேவலப்படுத்தி ரசித்த ஒரு அலங்கோலம் நடந்தது. நம்முடைய மார்க்கத்திலே எந்த நிலையிலும் இது போன்ற கேலி கூத்துகளுக்கோ அல்லது வெடி போடுவதற்கு அல்லது இரவிலே கூச்சலிடுவதற்கு மார்க்கத்தினை அனுமதி இல்லை. நம்மை பொறுத்தவரை எந்த ஒரு காரியமானாலும் அது மார்க்கம் எப்படி சொல்கிறதோ அப்படித்தான் பார்க்க வேண்டும். அந்த வகையிலே இஸ்லாமிய புத்தாண்டு ஆரம்பமாக இருக்கிற நேரத்திலே நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த நேரத்தில் நாம் முதல்ல சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், வருடங்கள் முடிந்து கொண்டே இருக்கிறது, வருடங்கள் கழிந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் மட்டும்தான் முடிவுறாதவன், அல்லாஹ் மட்டும்தான் அழிவில்லாதவன். உலகத்தில் எல்லாவற்றுக்கும் அழிவு இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு இருக்கிறது. முடிவில்லாதவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. ஒரு ஆண்டு துவங்கும் போதும் சரி, ஒரு ஆண்டு முடியும் போதும் சரி, முதலில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், நம்முடைய சிந்தனையில் வர வேண்டிய விஷயம், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது, ஒரு தவணை இருக்கிறது. முடிவில்லாதவன், அழிவில்லாதவன் அல்லாஹ், ஆரம்பமோ முடிவோ இல்லாதவன் அல்லாஹ். எனவே அல்லாஹிடம் மட்டும்தான் கேட்க வேண்டுமே தவிர அழியக்கூடிய படைப்புகளிடம் கேட்கக்கூடாது, அழியக்கூடிய படைப்புகளிடம் தேவையாகக்கூடாது. அழிவில்லாதவன் நித்திய ஜீவன் அல்லாஹ், அந்த அல்லாஹிடம்தான் நான் கேட்பேன், அவனிடம்தான் உதவி தேடுவேன், அவனிடம்தான் பிரார்த்திப்பேன், என்னுடைய வணக்கம் வழிபாடு எல்லாம் அவனுக்கே. இது வருடத்தினுடைய முடிவு, வருடத்தினுடைய ஆரம்பம் நமக்கு தரக்கூடிய முதலாவது சிந்தனையாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், இந்த வருடம் முடிகிற நேரம் அடுத்த வருடம் ஆரம்பிக்கிற நேரம். இந்த நேரத்திலே பெருமானார் சொல்வார்கள், அல் அமாலு பில் ஹவாத்தீம், அமல்கள் எல்லாம் முடிவுகளை கொண்டுதான், அமல்கள் எல்லாம் முடிவுகளை கொண்டு. நம்ம இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம், முடிக்க போகிற நேரத்தில் நோன்பை கொண்டு, நல்ல அமல்களை கொண்டு, தௌபாவை கொண்டு இந்த வருஷத்தை முடிக்க முயற்சி செய்யுங்கள். இந்த ஆண்டு துல்ஹிஜ்ஜா முடிகிறது, ஒரு அமலை முடிக்கிற நேரத்தில் நோன்பு தௌபாவை கொண்டு ஒரு மனிதன் முடிக்கிற போது இந்த ஆண்டிலே இடையில நாம் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், எல்லாவற்றையும் அல்லாஹ் பொறுத்துக் கொள்கிறான். எனவே நாம் இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருந்தோம் அது தெரியாது. முஹர்ரமிலிருந்து இந்த நிமிடம் வரை நாம் என்னென்ன பாவங்கள் செய்தோம், நிறைய தவறுகள் செய்தோம். இதற்கெல்லாம் பரிகாரமாக எஞ்சியிருக்கிற ஒரு நாளில் அல்லாஹிடத்திலே தௌவா செய்து, அதிகமாக குரான் ஓதி, அதிகமாக திக்ர் செய்து அல்லாஹிடத்திலே மீள்வோமையானால் இந்த ஆண்டின் முடிவு நல்ல முடிவாக அமையும். அல்லாஹ் அவ்வாறே நமக்கு ஆக்கியருளட்டும். அதே போல அடுத்தனங்க முஹர்ரமுடைய துவக்கம் பாருங்க, ஒரு ஆண்டினுடைய துவக்கத்தில் நல்ல அமல் செய்வது, ஒரு ஆண்டினுடைய இறுதியில் நல்ல அமல் செய்வது. இறுதியும் துவக்கமும் சரியாக இருந்தால் இடையில ஏற்பட்ட தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஹதீஸில் வருகிறது, பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியானுடைய பட்டோலை, ஒரு அடியானுடைய அமல்களுடைய அந்த பட்டோலை அல்லாஹ்விடத்திலே கொடுக்கப்படும். அல்லாஹத்தலா அந்த பட்டோலோனுடைய ஆரம்பத்தை பார்ப்பானா, இறுதியை பார்ப்பானா, அதனுடைய ஆரம்பம் இறுதியெல்லாம் பார்ப்பான். ஆரம்பத்தில் பார்த்தா அந்த அடியான் செய்த அமல்கள் இருக்கிறது. எடை கடைசியாக அல்லாஹ் பார்ப்பானா, அந்த அடியான் செய்த நல்ல அமல்கள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லிடுவானா, என்னுடைய அடியானுடைய ஆரம்பமும் நல்ல அமலாக இருக்கிறது, என்னுடைய அடியானுடைய முடிவும் நல்ல அமலாக இருக்கிறது. எனவே மலக்குகளே, உங்களை நான் சாட்சியாக ஆக்கி சொல்கிறேன், எடையில் அவன் என்னென்ன தவறுகள் செஞ்சானோ அதை பூரா நான் மன்னிச்சிடுறேன், எடையில் செய்த தவறுகளை நான் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே வருடத்தினுடைய துவக்கமாகிய முஹர்ரம், அந்த முஹர்ரம் மாதத்தை நல்ல அமல்களை கொண்டு ஆரம்பியுங்கள். முஹர்ரம் மாதத்தை நல்ல அமல்களை கொண்டு துவங்குங்கள், நோன்பை கொண்டு துவங்கலாம். பெருமானாரிடத்திலே கேட்கப்பட்டது, ஒரு சஹாபி கேட்டாங்க, ரமதானுக்கு பிறகு அடுத்து நான் நோன்பு வைக்க சிறந்த மாதம் எது? பெருமானார் சொன்னாங்க, ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரம், அதுதான் நோன்பு வைக்க ஏற்ற மாதம். ஆஷுரா நோன்பு தனி, அது சுன்னத்தது. இது அல்லாமல் முஹர்ரமில் நோன்பு வைப்பதை பெருமானார் ஊக்குவித்தான். அது மட்டுமல்ல, இந்த முஹர்ரம் மாதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னாங்க. எப்படி காபாவை பைத்துல்லா என்று சொல்கிறோமோ, இந்த முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ்வுடைய மாதம். எனவே மாதத்தினுடைய அந்த துவக்கத்தை நோன்பை கொண்டு, நல்ல இபாதத்துகளை கொண்டு, நல்ல வழிபாடுகளை கொண்டு இந்த முஹர்ரம் மாதத்தை நாம் துவக்க வேண்டும். அதேபோல் இப்போது மாதத்தினுடைய இறுதி துல்ஹிஜ்ஜா, இந்த துல்ஹிஜ்ஜாவையும் நல்ல நல்ல அமல்களை கொண்டு நாம் முடிக்கிறோம். இந்த ரெண்டையும் நாம் செஞ்சோம்னு சொன்னால் அல்லாஹத்தாலா வருடத்தினுடைய இடையில் ஏற்பட்ட எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அத்தகைய நல்ல ஒரு கூட்டத்திலே அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்தல்வானாக. இந்த முஹர்ரம் துல்ஹிஜ்ஜா இந்த ரெண்டு மாதமும் எப்படிப்பட்ட மாதம்? மௌலானா துல்ஃபிகார் அஹமத் அஹமத் பரக்காத்தும் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், முஹர்ரமுடைய மாதமும் தியாகத்தை நினைவுபடுத்துகிற மாதம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டது முஹர்ரம் மாதத்தில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுப்பதற்காக கொண்டு செல்லப்பட்டது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில். ஆக இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்கமும் தியாகம், இஸ்லாமிய ஆண்டினுடைய முடிவும் தியாகம். இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்கம் ஒரு மனிதன் தன்னை அல்லாஹுக்காக அர்ப்பணிப்பது, இஸ்லாமிய ஆண்டினுடைய முடிவு ஒரு மனிதன் தன் குடும்பத்தை அல்லாஹுக்காக அர்ப்பணிப்பது. இஸ்லாமிய மாதத்தினுடைய துவக்கம் முஹர்ரம் இருக்கிறது, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை அல்லாஹுக்காக அர்ப்பணிச்சாங்க. ஆக இஸ்லாமிய மாதத்தினுடைய துவக்கம் ஒருவன் தன்னை அல்லாஹுக்காக அர்ப்பணிக்கணும். இஸ்லாமிய மாதத்தினுடைய இறுதி உணர்த்துவது என்ன? தன் குடும்பத்தை அல்லாஹுக்காக அர்ப்பணிக்கணும். எனவே இது கேளிக்கைக்குரிய மார்க்கம் அல்ல. தன்னையும் தன் உயிரையும் தன்னுடைய மனைவி மக்களையும் தான் சம்பாதித்த பொருட்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நான் அர்ப்பணிப்பேன் என்று உணர்த்துவதுதான் இந்த இஸ்லாமிய மாதத்தின் ஆரம்பமும் இறுதியும். அதே போலதான் இந்த முஹர்ரமுடைய மாதம் அது உணர்த்துகிற மற்றொரு பாடம் என்ன? இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் சர்வாதிகாரிகள் அளிக்கப்பட்டார்கள். முஹர்ரம் மாதத்தில் தான் சர்வாதிகாரிகள் அளிக்கப்பட்டார்கள். உலகத்தின் மாபெரும் சர்வாதியாக திகழ்ந்த, உலகத்தின் மிக கொடுமைக்காரனாக திகழ்ந்த அந்த ஃபிரௌன் அளிக்கப்பட்டது இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். அடுத்து உலகத்தில் மிகப்பெரிய சர்வாதியாக தெரிந்த நம்ரூத் அளிக்கப்பட்டது இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். ஆக சர்வாதிகாரிகளுக்கு பாடத்தை புகட்டிய மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதம். எனவே நாமும் அல்லாஹ்வுடைய எதிர்பார்க்கிறோம், இன்றைய சர்வாதிகாரிகளான இன்றைய உலகத்தினுடைய கொடுங்கோல ஆட்சியாளர்களான அமெரிக்காவும் ஐரோப்பாவும் யூதர்களும் இவர்கள் இன்றைய உலகின் சர்வாதிகாரிகள். இன்றைக்கு அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக, முஸ்லிம் நாடுகளுக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை செய்து செய்து இன்றைக்கு ஹரமைன் ஷெரீஃபைனிலும் கைவிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த சவுதி அரசாங்கத்தை பிளவு போட்டு அந்த நாட்டை பிளந்து ஹரமைனையும் இன்றைக்கு தனியாக பிரிப்பதற்கான பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் இந்த சர்வாதிகாரிகளுக்கும் அல்லாஹ் கெட்ட முடிவை கொடுக்கட்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்யணும். அல்லாஹ் ஃபிரௌனை அழித்தது போல, நம்ரூதை அழித்தது போல, இந்த ஃபிரௌனுடைய இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் உலகில் இன்று இருக்கக்கூடிய பல சர்வாதிகாரிகள், இன்று இருக்கக்கூடிய பல கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் அவர்களுக்கும் அல்லாஹ் அதுபோன்ற ஒரு பாடத்தை, பின்னால் வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கெல்லாம் படிப்பினை தருகிற ஒரு முடிவை அல்லாஹ் நிச்சயம் தருவான் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இப்படி பல பாடங்களை தரக்கூடியது தான் இஸ்லாமிய புத்தாண்டு என்பது. எனவே வெறும் புத்தாடைகள் அடுத்து அணிந்து அல்லது வேறு வகையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, இந்த சரித்திரத்தையும் ஹிஜ்ரத்தினுடைய புனித பயணத்தையும் கடந்த கால வரலாறுகளை எல்லாம் நினைவுபடுத்தி இந்த இஸ்லாமிய புத்தாண்டை வரவேற்று அல்லாஹ் இந்த புத்தாண்டை முஸ்லிம்களுக்கு நன்மையை தரக்கூடிய, பரக்கத்தை தரக்கூடிய புத்தாண்டாக ஆக்கிடுவானாக. பெருமானார் எப்போது பிறை பார்த்தாலும் இப்போ இப்படி துவா செய்வாங்க, அல்லாஹும்ம ஹிலால ஹைரின் ஒருஷ்தீன், ஹிலால ஹைரின் ஒருஷ்தீன். ஒவ்வொரு மாதத்தினுடைய பிறை பார்க்கும் போதும் நபி உங்களுடைய துஆ ஹிலால ஹைரின் ஒருஷ்தின், நன்மையினுடைய பிறையாக, நேர்வழியினுடைய பிறையாக, பரக்கத்தினுடைய பிறையாக, நிம்மதியை தரக்கூடிய பிறையாக இதை ஆக்கியருள்வாயாக என்று அல்லாஹ்விடம் துவா செய்வார்கள். நாமும் அதே துவாவை இந்த முஹர்ரமுடைய பிறையை காணும் போது துவா செய்ய வேண்டும். ஏன்னா முஸ்லீம் உலகத்திற்கு ஒரு சோதனை இல்லை, இரு சோதனை இல்லை. உலக முஸ்லீம்களுக்கும் இந்திய முஸ்லீம்களுக்கும் பல சவால்கள் காத்திருக்கிறது. அல்லாஹ் வரக்கூடிய புத்தாண்டு பிறையினுடைய அந்த பரக்கத்தை, அதனுடைய புண்ணியத்திலே அல்லாஹ் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய எல்லா பிரச்சனைகளும் சிக்கல்களும் தீர்க்கப்படுகிற நல்ல ஆண்டாக, வரக்கூடிய ஆண்டை ஆக்கியல்வானாக என்கிற ஒரு துவாசையை நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒரு சிறிய விஷயத்தை கூறி முடித்துக் கொள்கிறேன். இப்போது துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த கடைசி நாட்கள், ஹாஜிகள் தம்முடைய ஹஜ்ஜை முடித்து தம்முடைய தாயகத்திற்கு திரும்பி கொண்டிருக்கிற நாட்கள். பல ஹாஜிகள் திரும்பி விட்டார்கள். நான் இன்றைக்கு ஹாஜிகள் ஹஜ்ஜிலிருந்து திரும்பிய பிறகு செய்ய வேண்டியது குறித்து பேசலாம் என்று எண்ணியிருந்தேன். இருந்தாலும் இந்த புத்தாண்டு அருகில் இருக்கிற காரணத்தினாலே அது சம்பந்தமான சில செய்திகளை சொல்ல வேண்டியதாகிவிட்டது. ஹஜ்ஜிலிருந்து திரும்பிய நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு லட்சோபலட்சம் மக்கள் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு வருகிறது. 30 லட்சம் 40 லட்சம் என்றெல்லாம் பலவித கணக்குகள் சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் உமர் அல்லாஹ்வுடைய கிலாபத்துடைய காலம், ஹஜ்ரத் உமரும் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களது மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவங்களும் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் எவ்வளோ கூட்டம் கூடியிருக்கலாம்? சுமார் 1-2 லட்சம் பேர் கூடியிருக்கலாம். இப்போது இப்னு உமர் ரதியல்லாஹுவர்கள் சஃபாவிலே சை செய்வதற்காக ஏறுறாங்க. சஃபா மலைக்குண்டில் ஏறுறாங்க. ஏறும்போது பார்த்தா மக்களுடைய கட்டுக்கடங்காத கூட்டம், அன்னைக்கே 2 லட்சம் கூட்டம் இருந்திருக்கலாம். இப்போ அந்த கூட்டத்தை பார்த்து இப்னு உமர் அவர்கள் தம்முடைய தந்தை ஹஜ்ரத் உமர்கிட்ட கேட்டாங்க, மா அக்சர் அல் ஹஜி, இவ்வளவு ஹாஜிகளுடைய கூட்டம், எவ்வளவு ஹாஜிகள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு தம்முடைய தந்தையிடம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹுடைய பதில் மிக அற்புதமாக சொன்னாங்க, அர் ரக்பு கதீருன் வல் ஹாஜு கலீலுன், மகனை கூட்டம் தான் அதிகம், ஆனால் இதில் உண்மையில் ஹாஜி என்கிற பட்டத்தோடு திரும்பக்கூடியவர்கள் சொற்பமே. கூட்டம் அதிகம், கூட்டம் அதிகம். சைதுனா உமர் அன்றைக்கு சொன்ன வார்த்தை, இன்னைக்கு இருக்கிற 40 லட்சம் பேரை பார்த்தோம்னு சொன்னால் என்ன சொல்லியிருப்பாங்களோ, அன்றைக்கு இருந்த 2 லட்சம் பேரை சொன்னாங்க, அர் ரக்பு கதீர், கூட்டம் அதிகம், வல் ஹாஜு கலீல், உண்மையிலும் ஹஜ்ஜை முடித்து ஹாஜி என்று சொல்ல தகுந்தவர்களாக திரும்பக்கூடிய மக்கள் வெகு சொற்பமேன்னு சொன்னாங்க. அப்போ நாம சிந்திக்கணும், உண்மையிலும் இந்த பெயருக்கு நாம் தகுதியானவர்களா? இந்த பெயரை போடலனா கோவப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. திருப்பி அந்த பத்திரிகையை மாத்தி அடிக்க சொன்னவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. உண்மையிலும் அல்லாஹ்விடத்துல நாம ஹாஜி தானா? அல்லாஹ்விடத்துல நம்முடைய ஹஜ்ஜு மக்பூலாக இருக்கிறதா? இப்படி எத்தனை பேர் நாம் சிந்திக்கிறோம். எனவே ஹஜ்ஜுக்கு பிறகு அவருடைய ஹஜ்ஜு மப்ரூரானதுக்கு அடையாளம் என்ன? அவர் இந்த மஹல்லாவை சார்ந்தவராக இருந்தாருன்னா இந்த மஹல்லா மக்கள் சொல்லணும், முன்னால் அவர் ஜமாத் தொழுகைக்கு வரமாட்டார். இப்போ ஹஜ்ஜுக்கு பிறகு ஜமாத்தோடு தொடர்ந்து தொழுகிறார். இது அவருடைய ஹஜ்ஜு மப்ரூரானதுக்கு அடையாளம். அவருடைய மனைவி மக்கள்கிட்ட கேட்டால் சொல்லணும், அவர் ஹஜ்ஜுக்கு முன்னால் ரொம்ப மோசமாக பேசுவார், ஆனால் இப்போ எங்கள்கிட்ட ரொம்ப நாகரிகமாக பேசுகிறார். இது ஹஜ்ஜு மப்ரூரானதுக்கான அடையாளம். அவருடைய நண்பர்கள் சொல்லணும், முன்னால் பல ஹராமான காரியங்களை செஞ்சார், இப்போ செய்கிறது கிடையாது. இது ஹஜ்ஜு மப்ரூரானதற்கான அடையாளம். முன்பு ஹராம் ஹலாலை அவர் பேணியது கிடையாது, இப்போது ஹராம் ஹலாலை பேணி நடக்கிறார். இது ஹஜ்ஜு மப்ரூரானதற்கான அடையாளம். எனவே ஹாஜி ஹஜ்ஜுக்கு பிறகு இனி என்னுடைய ஹஜ்ஜு மப்ரூரானதற்கு, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கான வழி என்ன, அந்த மஃபிரத்துக்கான வழி என்ன, அதை தேடுவது தான் ஒரு ஹாஜியினுடைய கடமை. நபி அவங்க சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தது அதை தான். அல்லாவிடத்தில் மஃபிரத்துக்கான வழி என்ன? ஒரு சஹாபி ரபி ஆயிபுனு சினா, ரபி ஆயிபுனு சினா ஒரு சின்ன பையன்தான். அவங்க பெருமானாருக்கு சேவை செய்வாங்க. பெருமானார் உது செஞ்சால் அவங்களுக்கு தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க, நிறைய ஹிதுமத்து செய்வாங்க. ஒரு நாள் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கு இந்த பணிவிடை செய்யக்கூடிய ரபியாவை பார்த்து கேட்டாங்க, மகனே சல்லி, என்னிடத்தில் ஏதாவது கேளுன்னு சொன்னாங்க. பாருங்க, ஒரு சின்ன பையன்ட்ட நம்ம கேளுன்னு சொன்னால் அந்த பையன் எதை கேட்பான்? பெருமானார் சொல்கிறாங்க, மகனே எதையாவது கேளுன்னு சொல்லி. இப்போ ரபி ஆபின் சினான்னு சொன்னாங்க, அல்லாவுடைய தூதர் அவர்களே எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் என்ன கேட்கணும்னு யோசித்து சொல்கிறேன். சரி யோசித்து சொல்லுன்னு சொன்னாங்க. ரபி ஆபின் சினான் கொஞ்சம் நேரம் யோசித்தாங்க. யோசிச்சுட்டு சொன்னாங்க நபி உங்களை பார்த்து, அஸ் அலுக்க முராஃபக்கத்தக்க ஃபில் ஜன்னா, நபியை நான் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும், அதை நான் கேட்குறேன்னு சொன்னான். பெருமானார் உடனே என்ன செஞ்சுருக்கலாம்? அல்லாட்ட கையை தூக்கி, யா அல்லாஹ் இந்த பையனை சொர்க்கத்தில் என்னோட ஆக்குன்னு துவா செஞ்சுருக்கலாம். அப்படி செய்யலை. சொர்க்கத்தில் என்னோடு வருவதற்கான வழி என்ன, அதை சொன்னாங்க. அஇன்னி பி கசரத்தி சுஜூத், அதிகமாக சஜிதா செய்து அதிகமாக தொழுது, எனக்கு உதவி செய், சொர்க்கத்தில் என்னோடு இருப்பாய். அப்போ நபி உங்கள் வெறும் துவாசியில் கையை தூக்கி என்னோட சொர்க்கத்தில் வர வேண்டுமானால் அதிகமாக சஜிதா செய், அதிகமாக தொழுது எனக்கு உதவி செய், சொர்க்கத்தில் என்னோடு இருப்பாயின்னு சொன்னாங்க. சாது பின் அபி வக்காஸ் அவர்கள் பெருமானார்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ் அன் யஜ்அலனி முஸ்தஜாபத் தாவா, அல்லாஹ் என்னுடைய துவாக்களை எல்லாம் கபூல் செய்யணும், நான் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட மனிதனாக ஆகணும், அதுக்காக துவா செய்யுங்க. நபி அவங்க நினைச்சிருந்தா உடனே கையை தூக்கி, யா அல்லாஹ் இந்த சாது பின் அபி வக்காஸ் என்ன துவா கேட்டாலும் அதை நீ கபூல் செய்யும் துவா செஞ்சிருக்கலாம். பெருமானார் அதை செய்யல, செஞ்சிருக்கலாம், என்ன சொன்னாங்க, துவா கபூல் ஆகிறதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் சொன்னாங்க, அதிப் மத் அமக்க, உன்னுடைய உணவை தூய்மையாக்கி கொள், உணவை ஹலாலாக்கி கொள், தக்குன் முஸ்தஜாபத் தாவா, உன்னுடைய துவாக்கள் எல்லாம் கபூல் ஆகும். நபி அவங்க எப்பவுமே வழியெல்லாம் காட்டி கொடுப்பாங்க. அவங்க நினைச்சிருந்தா கையை தூக்கி அல்லாஹ் இந்த சாது கேட்குற எல்லா துவாவையும் ஒப்புக்கொள் என்று சொல்லியிருக்கலாம். நாம இன்னைக்கு அஜித் மார்கள்கிட்ட பெரியவங்கள்ட்ட போய் துவா செய்யுங்கன்னு சொன்னா நம்ம துவா செய்யறோம், உண்மையிலும் துவா நீ செய், அதற்கான வழியை சொல்லிக் கொடுக்கணும். நபி சொன்னாங்க, உன்னுடைய துவா கபூலாக வேண்டுமானால் அதிப்மத் அமல், உன்னுடைய உணவை ஹலாலாக்கிக்கொள், உணவை நீ ஹலாலாக்கிக்கொள், தூய்மையாக்கிக்கொள்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு சாது பின் அபி வக்காஸ் வாழ்க்கை முழுவதும், மௌத்து முழுவதும் ஹராமை நெருங்கியது கிடையாது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவங்களுடைய வீட்டில் ஒரு ஆடு, அந்த ஆட்டினுடைய பாலை கறந்து எல்லாரும் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த ஆடு, வீட்டினுடைய அந்த ஆடு பக்கத்து வீட்டினுடைய புல்ல மேஞ்சிருச்சு, அவங்களுடைய அனுமதி இல்லாமல் மேஞ்சிருச்சு. சாது பின் அபி வக்காஸ் சொன்னாங்க, இனி இந்த ஆட்டினுடைய பாலை நான் அருந்த மாட்டேன், ஏன்னா என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருடைய புல்லை மேய்ந்து விட்டது, இனி இந்த பாலை நான் அருந்த மாட்டேன். அல்லாஹால அவருடைய ஒவ்வொரு துவாவையும் கபூல் செஞ்சான். இப்போ ஹாஜிகளும் ஹஜ்ஜு செஞ்சிட்டோம் இல்லை, இனி நம்முடைய ஹஜ்ஜு மபரூர் ஆகுவதற்கான வழி என்ன, என் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான வழி என்ன, ஹஜ்ஜுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை அமல்கள், நம்முடைய குணங்கள், நம்முடைய வாங்குதல் கொடுத்தல், இவைகளில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கடந்த காலத்தில் ஹஜ்ஜு செய்தவர்களும் சிந்திக்க வேண்டும், இப்போது ஹஜ்ஜிலிருந்து திரும்பியவர்களும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் எல்லோருடைய ஹஜ்ஜையும் மக்பூலான மபரூரான ஹஜ்ஜாக ஆக்கிடுவானாக. வா ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.
This audio was downloaded from tamilislamicmedia.com.